தென்றல் மே 2011. முன்னோடி பகுதியில் பாசு ரமணன் அவர்கள் ஆ சா ஞானசம்பந்தன் அவர்களை பற்றி எழுதியுள்ள கட்டுரை. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். தமிழ் மூதறிஞர் தமிழ் செம்மல், இயற்றமிழ் செல்வர், செந்தமிழ் வித்தகர், கம்பன் மாமணி போன்ற பல பட்டங்களையும் சாகித்ய அகாதமி, ராஜாசர் அண்ணாமலை செட்டியார் விருது, திருவிக்கா விருது, குரல் பீட விருது, கலைமாமணி விருது, தருமபுர ஆதீன விருது, கபிலர் விருது உட்பட பல விருதுகளையும் பாராட்டுகளையும் பெற்றவர் அரசங்குடி சரவணன் ஞானசம்பந்தன் என்னும் ஆசாஞா. இவர் நவம்பர் 10, 1916 அன்று திருச்சி லால்குடியார்த்த அரசங்குடியில் பெருஞ்சொல் விளக்கனார் ஆ மு சரவண முதலியாருக்கும் சிவகாமி அம்மையாருக்கும் மகனாக பிறந்தார். தந்தை சிறந்த தமிழ் பண்டிதர், இலக்கண இலக்கியங்களிலும் பெரிய புராணத்திலும் தேர்ந்தவர், கம்பராமாயணத்தை முழுமையாக கற்றவர். அவர் ஆரம்பத்தில் ஒரு சிறிய துணிக்கடையை நடத்தி வந்தார். அந்த காலகட்டத்தில் சிறந்த தமிழ் அறிஞரான நாவலர் நா மு வேங்கடசாமி நாட்டாரின் நட்பு கிடைத்தது. நாவலருடன் இணைந்து திருவிளையாடல் புராணத்துக்கு உரை எழுதினார். பின்னர் லால்குடி போர்டு உயர்நிலைப் பள்ளியில் தமிழாசிரியராக பணியாற்றும் வாய்ப்பு வந்தது. பிற்காலத்தில் அதே பள்ளியில் ஆசாஞா சேர்க்கப்பட்டார். தந்தையே தமிழாசிரியர், பெருஞ்சொல் விளக்கனார் இலக்கியவாதி மட்டுமல்ல, சிறந்த ஆன்மீக சொற்பொழிவாளரும் ஆவார், நல்ல சிவபக்தரும் கூட. தந்தையின் ஆர்வங்கள் தனையனுக்கும் இயல்பானது. தனது 9ஆம் வயதில் துறையூரில் நடந்த ஒரு சைவ மாநாட்டில் கலந்து கொண்டு சிறப்புற பேசி பாராட்டை பெற்றார். 11ஆம் வயதில் தூத்துக்குடி சைவ சித்தாந்த மகாசபையில் இவர் பேசியதை கேட்ட வஉசி ராபி சேதுப்பிள்ளை இருவரும் ஞானசம்பந்தனை பாராட்டினர். தொடர்ந்து பல சொற்பொழிவுகளை வழங்கினார். ஒரு முறை எஸ் வையாபுரி பிள்ளை, சச்சிதானந்த பிள்ளை, திருவிக்கா போன்றோர் கலந்து கொண்ட சைவ சித்தாந்த மகாசமாஜத்தில் இவர் பேச அதனால் கவரப்பட்ட திருவிக்கா ஆசாஞாவின் முக்கிய வழிகாட்டி ஆனார். தன்னுடைய நண்பரான வித்வான் தேப்போ மீனாட்சி சுந்தரம் பிள்ளையை ஆசாஞாவுக்கு அறிமுகப்படுத்தி வைத்தார். தேப்போ மீயையே தனது குருநாதராக ஏற்றுக்கொண்டார் ஆசாஞா. உரையை படிக்காமல் மூலத்தை படித்து தானே சிந்தித்து பாடலின் பொருளை உணர்தலே சிறந்தது என்று அறிவுறுத்தினார் தந்தை. தந்தையின் அறிவுரையை ஏற்ற ஆசாஞா அதன்படியே ஒழுகினார். 1935ஆம் ஆண்டில் பள்ளி இறுதி வகுப்பை நிறைவு செய்தார். தொடர்ந்து மேற்படிப்புக்காக அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் சேர்ந்தார். தமிழின் பெரும்பகுதி இலக்கண இலக்கியங்களை வீட்டில் இருந்தவாறு அவர் ஏற்கனவே பயின்றிருந்ததால் இயற்பியல் துறையில் சேர்ந்து பயின்றார். ஆனால் அப்போது தமிழ்துறை தலைவராக இருந்த நாவலர் சோமசுந்தர பாரதியார் ஆசாஞாவின் தமிழ் பொறுமையையும் திறமையையும் நன்கு அறிந்தவராதலால் ஆசாஞா தமிழ்துறையில் படிக்க வழி செய்தார். அக்காலத்தில் நாமு வேங்கடசாமி நாட்டார், பண்டிதமணியார், ராகவையங்கார், தேப்போமி போன்ற இலக்கிய மேதைகள் பேராசிரியர்களாக பணிபுரிந்தனர். அவர்களது அறிவின் ஆழத்தால் ஆசாஞாவின் மேதமை மேலும் சுழர்விட்டது. ஆங்கில பேராசிரியராகவும் அத்துறை தலைவராகவும் விளங்கிய மகாகணம் ரைட் ஆனரபிள் சீனிவாச சாஸ்திரியார் ஆசாஞாவின் ஆங்கில புலமை சிறந்து விளங்க காரணமானார். இசைமேதை எஸ் ராமநாதன், க அன்பழகன், ஈரா நெடுஞ்செழியன், பாலதண்டாயுதம் போன்றோர் அக்காலத்தில் ஆசாஞாவின் சக மாணவர்கள். 1940ஆம் ஆண்டு ஆசாஞாவுக்கு திருமணம் நிகழ்ந்தது. உடன் பயின்ற ராஜம்மாள் என்பவரை காதலித்து பல எதிர்ப்புகளை மீறி சென்னையில் டாக்டர் தர்மாம்பாள் தலைமையில் திருமணம் புரிந்து கொண்டார். 1942ல் பச்சையப்பன் கல்லூரியில் தமிழாசிரியர் பணியாற்றும் வாய்ப்பு வந்தது. அதை ஏற்று மாணவர்களின் திறனறிந்து போதித்து அவர்களது நன்மதிப்பை பெற்றார். மாணவர்களை பலவிதங்களில் ஊக்குவித்ததுடன் பலர் முனைவர் பட்டம் பெறவும் வழிவகை செய்தார். நா சஞ்சீவி, பா ராமன், சித்தலிங்கையா, மாராபோ குருசாமி போன்ற பிற்காலத்தில் புகழ்பெற்ற தமிழறிஞர்கள் ஆசாஞாவின் மாணவர்களே. இலக்கிய திறனாய்வு என்பதை தமிழில் முதன் முதலில் உருவாக்கியது ஆசாஞாதான். தம்முடைய ஓய்வு நேரத்தில் இலக்கிய ஆன்மீக சொற்பொழிவுகளை வழங்கினார். பட்டிமன்றம் என்ற சொல்லாடல் வகை தமிழ் இலக்கிய வழக்கில் வேர்விட்டு பரவ ஆசாஞா பெரிதும் காரணமாக அமைந்தார். ஆய்வு செய்து அரிய நூல்கள் பலவற்றை எழுதி வெளியிட்டார். ராவணன் மாட்சியும் வீழ்ச்சியும் என்ற ஆய்வு நூலை 1942ல் வெளியிட்டார். 1950ல் கம்பன் கலை என்ற நூல் வெளியாகி அவரது மேதமையை பறைசாற்றியது. எதையும் சுயமாக செய், சுயமாக சிந்தனை செய் என்று தந்தை வழிகாட்ட அதன் அடிப்படையிலேயே தன்னால் ஓர் ஆய்வாளனாக வளர முடிந்தது என்று கூறும் ஆசாஞா பத்திரிகைகளில் தன்னை எழுத வைத்தது கீவாஜா தான் என்று குறிப்பிட்டுள்ளார். கலைமகள் மட்டுமல்லாது பல இலக்கிய இதழ்களிலும் கட்டுரைகள் எழுதினார். சொற்பொழிவு கலையிலும் தேர்ந்தவராக இருந்தார். இவருடைய பேச்சை கேட்டால் கேட்போர் உள்ளம் கசிந்துவிடும். சென்னை பல்கலைக்கழகத்தின் முதல் பட்டதாரியான சீவை தாமோதரம் பிள்ளையின் மகனான அருட்தந்தை கிங்ஸ்பரி தாம் இறக்கும் தருவாயில் ஆசானியாவின் திருவாசக சொற்பொழிவை கேட்டவாறே உயிர் துறந்தார் என்பதிலிருந்தே இவரது சொற்பொழிவு திறனை உணர்ந்து கொள்ளலாம். அவரது சொற்பொழிவுகள் பலவும் பின்னர் நூலாகி பெரும் வரவேற்பை பெற்றன. கிட்டத்தட்ட 16 ஆண்டுகள் 1956 வரை பேராசிரியராக பணியாற்றிய ஆசானியா பின்னர் சென்னை அகில இந்திய வானொலி நிலையத்தில் நாடக தயாரிப்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 3 ஆண்டுகள் பொறுப்பில் இருந்து பல்வேறு புதுமைகளை செய்தார். ஏ பி கோமலா திருப்பாவை திருவம்பாவை பாடல்களை பாட அதற்கு தாமே விளக்கமளித்தார். இசைமேதை டாக்டர் எஸ் ராமநாதனின் இசையமைப்பில் ஆய்ச்சியர் குறவையை ஒளிபரப்பினார். தமிழிசை வளர்வதற்கு முக்கிய பங்காற்றிய ஆசானியா சிலப்பதிகாரம், மணிமேகலை, கம்பராமாயணம், கலிங்கத்து பரணி போன்றவற்றை வானொலி நாடகங்களாக்கி அளித்தார். குறிப்பாக அக்காலத்தில் பிரபலமாக இருந்த எம் தண்டபாணி தேசிகரை பாட வைத்து சிலம்பு நாடகத்தை அரங்கேற்றியது குறிப்பிடத்தக்கது. இந்நாடகம் அகில இந்திய வானொலியின் மத்திய தலைமை இயக்குநரால் சிறந்த நாடகமாக தேர்ந்தெடுக்கப்பட்டதுடன் இந்தியாவின் அனைத்து மொழிகளிலும் பெயர்க்கப்பட்டு ஒளிபரப்பானது. 1959 தமிழக அரசின் செய்தித்துறையில் மொழிபெயர்ப்பு பிரிவின் இணை இயக்குநர் பணிக்கு ஆசானியா தேர்வானார். பின்னர் தமிழ் வெளியீட்டுத்துறையின் பொதுத்துறை செயலாளராகவும் தமிழ் வளர்ச்சித்துறையின் இணை இயக்குநராகவும் பணிபுரிந்தார். 1967 முதல் 1970 வரை மீண்டும் அதே தமிழ் வெளியீட்டுத்துறையின் இயக்குநர் பொறுப்பேற்றார். அக்காலத்தில் 350க்கும் மேற்பட்ட அறிவியல் நூல்களை இவர் தமிழில் கொண்டு வந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் மதுரை பல்கலைக்கழகத்தின் முதல் துணைவேந்தராக பொறுப்பேற்ற தேப்போமி ஆசானியாவை தமிழ்துறை தலைவராக பொறுப்பேற்க அழைத்தார். அவ்வேண்டுகோளை ஏற்ற ஆசானியா 1973 வரை அங்கு பணியாற்றி பின்னர் ஓய்வு பெற்றார். ஓய்வுக்கு பின் முன்னிலும் சுறுப்பாக ஆராய்ச்சி நூல்கள், கட்டுரைகள் எழுதுவதிலும் சொற்பொழிவிலும் தன்னை ஈடுபடுத்தி கொண்டார். தமிழையும் சைவத்தையும் இரு கண்களாக போற்றிய அவருக்கு ஆன்மீகவாதிகளின் ஆசைகளும் பக்க பலமாக அமைந்தது. 1955 ஒருமுறை யாழ்ப்பாணத்துக்கு 10 நாள் சொற்பொழிவுக்காக சென்றிருந்தார் ஆசானியா. முதல் நாள் சொற்பொழிவை சிறப்பாக முடித்தவருக்கு மறுநாள் காலை பேச முடியாமல் போய்விட்டது. குரல் எழும்பவில்லை. மருத்துவரிடம் காண்பித்த போது அவர் குரல் நான் முற்றிலுமாக செயலிழந்து விட்டது என்றும் இனி பேசவே இயலாது என்றும் கூறிவிட்டார். அதிர்ச்சி அடைந்த ஆசானியா மனதை தேற்றிக் கொண்டு தன் குருநாதர்களுள் ஒருவரான யாழ்ப்பாணம் யோகர் சுவாமிகளை தரிசிக்கச் சென்றார். சுவாமிகள் சில அறிவுரைகள் சொன்னார். ஆனால் ஆசானியாவுக்கு எதுவுமே மனதில் பதியவில்லை. அரை மணி நேரம் சென்றது. பின் யோகர் சுவாமிகள் ஆசானியாவிடம், பொடியா, வழக்கம் போல் மாலையில் பிரசங்கம் செய்துவிட்டு இங்கே வா என்றார். உத்தரவுப்படியே செய்கின்றேன் என்றார் ஆசானியா. அன்றைய தினம் அவருடைய வாயிலிருந்து முதன் முதலாக வெளிவந்த வார்த்தைகள் அவைதான். தொடர்ந்து யோக சுவாமிகள், பொடியா, சேக்கிழாரையும் கம்பனையும் நாங்கள் தானே வெட்டி புதைக்கணும், கவலை இல்லாமல் போய் வா என்றார். அவற்றின் அர்த்தம் என்ன என்பது அப்போது ஆசானியாவுக்கு தெரியவில்லை. ஆனால் அதன் பின்னர் தான் அவர் கம்பராமாயணம் பற்றி மிகப்பெரிய ஆய்வு நூலை செய்ததும் சேக்கிழாரின் பெரிய புராணம் பற்றி மிக விரிவான ஆய்வை படைத்ததும் நடந்தேறியது. அது மட்டுமல்லாமல் அதன் பின்னர் அவர் எழுதிய நூல்களில் பெரும்பாலானவை கம்பன் சேக்கிழார் பற்றியவையே. அரசங்குடி சரவண முதலியாருக்கு 1916 மகனாக பிறந்து நான் பெற்றிருந்த குரல் யாழ்ப்பாணத்தில் 1955 இழக்கப்பட்டது. அந்த சித்த புருஷரை சந்தித்த பிறகு இன்று வரை நான் பேசும் குரல் அப்பெருமகனாரிட்ட பிச்சையாகும். இதில் ஆச்சரியப்படுவதற்கோ பெருமையடைவதற்கோ ஒன்றுமில்லை. இத்தகைய மகான்களின் திருவருள் எத்தகையவர்களையும் காக்கும் திறன் உடையது என்பதற்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகும் என்கிறார் ஆசானியா தனது நான் கண்ட பெரியவர்கள் நூலில். 1940 கம்பன் அடிப்பொடி சா கணேசனால் கம்பன் கழகம் தோற்றுவிக்கப்பட்டது. அது முதல் 1985 வரை ஒவ்வொரு ஆண்டும் அதில் சிறப்புரை ஆற்றுவதை ஆசானியா வழக்கமாக வைத்திருந்தார். எஸ் ராஜம் வெளியிட்ட கம்பராமாயண மூலத்திற்கு ஆசிரியர் குழுவில் ஒருவராக பணியாற்றினார். கோவை கம்பன் கழகம் வெளியிட்ட இராமாயண நூல்களையும் பிறரின் வேண்டுகோளுக்கு இணங்கி எழுதி வெளியிட்டார். தஞ்சை பல்கலைக்கழக துணைவேந்தராக இருந்த வி ஐ சுப்பிரமணியம் அவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க பெரிய புராணம் பற்றி மிக விரிவாக ஆய்வு செய்து பெரிய புராணம் ஒரு ஆய்வு என்ற நூலை படைத்தார். தொடர்ந்து சேக்கிழார் தந்த செல்வம் என்ற நூலையும் எழுதி வெளியிட்டார். தொல்காப்பிய பொருளாதாரத்தில் உள்ள மெய்ப்பாட்டியல், உவமையியல் இரண்டுக்கும் புதிய முறையில் உரை எழுத முயன்றார். ஆனால் அது கைகூடவில்லை. திருவிக்கா அவர்களின் வேண்டுகோளை ஏற்று திருவாசகத்துக்கு உரை எழுத முயன்றார். ஆனால் அதுவும் நிறைவேறவில்லை. கம்பன் மற்றும் பெரிய புராணம் பக்தி பற்றியே மிகுதியான நூல்கள் எழுதினார். என்ன காரணத்தாலோ சென்ற 40 ஆண்டுகளாக இவ்விருவரையும் தாண்டி வெளியே செல்ல முடியவில்லை. அடுத்தடுத்து இரண்டு பெரிய நூல்களை எழுதி வெளியிட முடிந்ததென்றால் அதன் உண்மையான காரணம் ஆசானா என்ற தனி மனிதனுடைய முயற்சியோ விருப்பமோ காரணமல்ல. எந்த வினாடி அந்த மகான் வாயை திறந்து அந்த இருவரையும் வெட்டி புதைக்க வேண்டும் என்று சொன்னார்களோ அந்த வினாடியிலிருந்து அதே பணி என்னையும் அறியாமல் நடந்து கொண்டிருக்கிறது என தனது நான் கண்ட பெரியவர்கள் நூலில் குறிப்பிட்டுள்ளார் ஆசான்யா. திருவிக்காவை தனது சிறிய தந்தையாக மதித்தார் ஆசான்யா. திருவிக்காவும் அவர் மீது மிகுந்த அன்பு பூண்டிருந்தார். தனது மணிவிழாவுக்கு ஆசான்யாவின் துணைவியரான ராஜம்மாளை தலைமை தாங்கச் செய்தார். தனது மரணத்துக்கு பிறனான சடங்குகளை செய்ய ஆசான்யாவுக்கும் டாக்டர் மு வரதராசனுக்கும் மட்டுமே திருவிக்கா அனுமதி அளித்திருந்தார். 35 ஆய்வு நூல்கள், எண்ணிலடங்காத இலக்கிய கட்டுரைகள், ஆராய்ச்சி சொற்பொழிவுகள் என ஆசான்யா தமிழுக்கு ஆற்றியிருக்கும் அரும் பணி அளவிட உண்ணாதது. எல்லோருக்கும் புரியும் வண்ணம் எளிய நிலையில் இவர் ஆனந்த விகடனில் எழுதிய குரல் கண்ட வாழ்வு மிகுந்த வரவேற்பை பெற்ற ஒன்று. தாகூர், ஜான் கெவி, தோரோ போன்றோரது நூல்களை தமிழில் பெயர்த்துள்ளார். தெள்ளாறு நந்தி உட்பட 15 மேற்பட்ட நாடகங்களை எழுதியுள்ளார். தம்பியர் இருவர் இலக்கிய கலை, கிழக்கும் மேற்கும், மணிவாசகர், தத்துவமும் பக்தியும், தேவார திருப்பதிகங்கள் போன்ற பல நூல்கள் இவரது நூல்பால் நுழைப்புலத்தை பறைசாற்றுவன. 1985 ஏவிஎம் அறக்கட்டளைக்காக 12 இவர் எழுதிய கம்பன் ஒரு புதிய பார்வை என்ற திறனாய்வு நூலுக்கு சாகித்ய அகாதமி விருது கிடைத்தது. நண்பர் இசைமேதை எஸ் ராமநாதனின் உதவியுடன் தேவார திருமுறை பாடல்களை ஓதுவார்களை கொண்டு பாடச் செய்து இசைத்தட்டுகளாக வெளியிட்டது ஒரு சாதனை. 1992 ஆசான்யா அமெரிக்காவுக்கு சென்றார். அப்போது பெரிய புராணத்துக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வலுப்பட்டது. சென்னை திரும்பியதும் 1993 டி எஸ் தியாகராஜனின் வேண்டுகோளை ஏற்று சேக்கிழார் ஆய்வு மையத்தை தோற்றுவித்து அதன் முதல் கூட்டத்தை கூட்டினார். பெரிய புராணத்தை ஒரே நூலாக திருவிக்கா உரையுடன் வெளியிட வேண்டும் என கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. ஆனால் அதற்கு பெருந்துணையாக இருந்த தமிழறிஞர் எம் வி ஜெயராமன் திடீரென காலமாகிவிடுவே அதை எப்படி நிறைவு செய்வது என ஆசான்யா கலங்கினார். பின்னர் சில நண்பர்களுடன் சென்று காஞ்சி மகா பெரியவரை சந்தித்தார். 99 வயதான மகா பெரியவர் அப்போது ஒரு சாய்வு நாற்காலியில் வீற்றிருந்தார். அவருக்கு இவர்களது வருகையின் நோக்கம் பற்றி சொல்லப்பட்டது. உடனே மகா பெரியவர் கண்களால் அடியவர் ஒருவருக்கு கட்டையிட அவரது ஆணையை கேட்ப அந்த அடியவர் பட்டு சால்வையை உச்சி முதல் பாதம் வரை பெரியவர் மீது படும்படியாக முழுவதுமாக போர்த்தி பின்னர் சில நிமிடங்கள் கழித்து அதை ஆசான்யாவுக்கு போர்த்தினார். பெரியவரின் ஆசி கிடைத்த மகிழ்ச்சியில் வணங்கி விடைபெற்றார் ஆசான்யா. சில மாதங்களில் பெரிய புராணம் நூல் வெளியானது. சேக்கிழார் விழாவும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்நிலையில் மகா பெரியவர் திடீரென காலமானார். பெரிய புராணம் நூல் பிரதிகளை எடுத்துக்கொண்டு காஞ்சி மடம் சென்றார் ஆசான்யா. அப்போது அங்கே அவரை சந்தித்த பால பெரியவர், ஆசா, அன்று உங்களுக்கு மகா பெரியவர் ஆசி அளித்தார்களே, அதன் பொருள் என்ன என்று தெரியுமா? அதுதான் பூரண ஆசீர்வாதம். அதற்கு மேல் அவர்களால் தரக்கூடியது எதுவும் இல்லை. அப்படி ஒரு ஆசியை உங்களுக்கு வழங்கியிருக்கிறார் என்று கூறினார். அதே வகை ஆசியை பெற்ற மற்றொருவர் பி.வி. நரசிம்மராவ். இவர்கள் இருவரும் தவிர மகா பெரியவர் தன் வாழ்நாளில் வேறு யாருக்கும் இவ்வித பூரண ஆசீர்வாதத்தை அளிக்கவில்லை. மகானே, அந்த பூரண ஆசீர்வாதமே இன்று வரை என்னை காத்து நிற்பதோடு 2000 பக்கங்களில் திருவாசகத்துக்கு உரை எழுதும் வாய்ப்பையும் தந்துள்ளது என்று குறிப்பிட்டிருக்கிறார் ஆசான்யா. இலக்கியச் செறிவும் ஆய்வு நுட்பமும் வாய்ந்தவை ஆசான்யாவின் நூல்கள். இளங்கோவடிகளும் கோவலனும் சமணர் அல்லர் என்பதை இளங்கோவடிகளின் சமயம் என்ற நூலில் நிறுவியுள்ளார். பன்முக நோக்கில் ராமன் என்ற நூல் ஆசான்யாவின் ஆய்வு திறனை காட்டும் நூல். கம்பராமாயணம் பற்றிய இவரது நூல் ஒரு ஆய்வு பொக்கிஷம் என்றால் மிக இல்லை. அதில் கைகேயியின் தியாகம், வாலி வதத்தின் போது ராமன் நடந்து கொண்ட விதம், ராமன் சூப்பனகை விவாதம், சீதையை தீக்குளிக்க சொன்னது போன்ற பல விஷயங்களை ஆய்வுக்குட்படுத்தி கம்பன் உண்மையில் சொல்ல வருவது என்ன, அந்த பாத்திர படைப்பின் தன்மை என்ன என்பதையெல்லாம் மிக விரிவாக பதிவு செய்திருக்கிறார். ராமன் நிலை தவறிய இடங்கள், அதற்கான காரணங்கள், அது பற்றிய தனது கருத்து போன்றவற்றையெல்லாம் அவர் அந்நூலில் சிறப்பாக வெளிப்படுத்தியுள்ளார். அதுபோல பெரிய புராணம் பற்றிய நூலில் சர்ச்சைக்குரிய சமணர்கள் கழுவேற்றப்பட்ட செய்தி குறித்து விரிவாக ஆராய்ந்து அது உண்மை அல்ல என்பதை நிறுவியுள்ளார். இவரது பெரிய புராண ஆய்வு நூல் சைவ அறிஞர்களால் ஒரு மாபெரும் பொக்கிஷமாக கருதப்படுகிறது. சைவ தொண்டர்களான நாயன்மார்களது வரலாற்றை மட்டுமே கூறும் நூல் அல்ல இது. பெரிய புராணம் ஏன் தோன்றியது, அதனுடைய காலம், பின்புலம், சேக்கிழாரின் நூல் நோக்கம், பெரிய புராணம் மூலம் அவர் கூற வந்த கருத்து போன்ற தகவல்களையும், வேதத்திற்கும் சைவத்திற்கும் உள்ள தொடர்பு, ருத்ரன் ருத்ர சிவனாகி சிவ வழிபாடுக்கு முக்கியத்துவம் வருவது, சங்க காலம் முதல் காப்பிய காலம் வரை தமிழகத்தில் சிவன் வழிபாடு, தேவார காலத்திற்கு முன்னும் பின்னுமான சிவ வழிபாட்டின் நிலை போன்றவற்றை அவர் அதில் விரிவாக விளக்கியிருக்கிறார். மேலும் சேக்கிழாரின் படைப்பாற்றல் திறன், அவரது மொழி ஆளுமை, சொல்லாட்சி புலமை நயங்கள், காப்பிய நோக்கம், புதுமைகள் என பலவற்றை அந்நூலில் அவர் விரித்துரைத்துள்ளார். அந்நூலின் பிச்சேர்க்கையாக இணைக்கப்பட்டிருக்கும் ஸ்ரீருத்ரம் பற்றிய விளக்கம் மிகச் சிறந்த ஒன்று. யஜுர்வேதம் வேதங்களின் பிரிவுகள், ஞானபாகம், யாக முறைகள், ஹோம மந்திரங்கள், அவதாரிகை என பல விஷயங்களை பற்றி மிக விரிவாக ஆராய்ந்து எழுதியிருக்கிறார். இதில் அவருக்கு உதவியது வேதங்களை பற்றிய விளக்கங்கள் எழுதிய அறிஞர் நஞ்சுண்டன் அவர்கள். ஆசானா மேற்கொண்ட வேதம் பற்றிய இவ்வாய்வே பின்னாளில் மந்திரங்கள் என்ற நூல் உருவாவதற்கு காரணமானது. ஆசானியாவிக்கு மெய்கண்டான் சரவணன் என்ற ஆண் மகவுகளும், சிவகாம சுந்தரி, பங்கைய செல்வி, அன்பு செல்வி, மீரா ஆகிய பெண் மகவுகளும் உண்டு. மனைவி தலைமை ஆசிரியராக பணிபுரிந்து ஓய்வு பெற்றிருந்தார். ஓயா உழைப்பாலும் முதுமையின் தளர்ச்சியாலும் நீரிழிவு நோயினாலும் ஆசானியாவின் கண் பார்வை பழுதுபட்டது. ஆனாலும் கூட சோர்வுறாமல் தனது எழுத்துப் பணியை தொடர்ந்தார். ஏதேனும் நூல் தேவையாக இருந்தால் கூட இல்லத்தில் வைக்கப்பட்டிருக்கும் அதன் இடம், நூலின் தலைப்பு, அதன் அட்டையின் நிறம் என எல்லாவற்றையும் குறிப்பிட்டு தெளிவாக கூறும் அளவிற்கு நிகரற்ற நினைவாற்றல் படைத்திருந்தார். உதவியாளர் ஒருவரை கொண்டு தான் சொல்ல சொல்ல கட்டுரைகளை எழுத வைத்தார். அவ்வாறு கண் பார்வை இழந்த அந்த நிலையில் எழுதி முடிக்கப்பட்டதுதான் திருவாசகம். சில சிந்தனைகள் என்ற 5 பாகங்கள் கொண்ட 2000 பக்கங்களுக்கும் மேற்பட்ட நூல். ஆசானியா உடல் நலிவுற்று August 27, 2002 அன்று 86 வயதில் காலமானார். தமிழுக்கும் சைவத்திற்கும் சீரிய தொண்டாற்றிய ஆசா ஞானசம்பந்தன் தமிழர்கள் என்றும் நினைந்து போற்றத்தக்க மிக முக்கிய முன்னோடி. தகவல் உதவி அருந்தமிழ் அறிஞர் ஆசானியா, உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனம், நான் கண்ட பெரியவர்கள், ஆசானியா. ஒலி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.